இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நிரந்தரமானவரே உம்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இறந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாய் இந்த செய்தியை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், சுயனமான நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு மேற்கொள்வது, அதாவது சுயம் நிறைந்த நம் வாழ்க்கையை நாம் எவ்வாறு மேற்கொள்வது. நம்ம வாழ்க்கையில் சுயம் அதிகமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அதிகமாய் நமக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சுயம் நிறைந்த இந்த வாழ்க்கையை மேற்கொள்ளவது எப்படி? அவுட் டு ஓவர் கம் செல்ஃப் சென்டர்ட் லைஃப் என்ற தலைப்பின் கீழாக நம்ம வேதத்திலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகின்றோம். அநேக வேத வசனங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா வேதத்திலிருந்து படிக்க போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். இந்த உலகம் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சுயநலமான உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் சுயநலம் அதிகமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு சொன்னா, சுயநலமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. அப்போ இந்த சுயநலமான வாழ்க்கையை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படின்றது என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். லூக்கா 9:23 வசனத்தை என்ன பண்ணலாம்னா நம்ம வாசிக்கலாம். 23-24 வசனம், பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அதாவது கிறிஸ்து எனக்கு முக்கியம், பரலோகம் எனக்கு முக்கியம், நான் பரலோகத்துக்கு பாத்திரவானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க ரட்சிக்க போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, அப்படின்னா தன்னுடைய சுயத்தை அவன் வெறுக்க வேண்டும். அங்க ஆண்டவர் வைக்கக்கூடிய முதல் காரியம் தன்னைத்தானே வெறுக்கணும், அதாவது தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுயத்தை அவன் வெறுக்காமல், சுயத்தை மேற்கொள்ளாமல் அவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு அருமையான வேத காரியங்களை இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், என்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். ரொம்ப அழகா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அப்ப நீங்க உங்களை அதிகமா நேசிக்கிறீங்க, உங்க மேலேயே நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க வாழ்க்கைய நீங்க உங்களுக்குன்னே நீங்க செலவழிச்சுட்டு மத்தவங்களை பத்தி பார்க்கல, மத்தவங்க மேல அன்பு காமிக்கல, மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஒரு செல்ஃபிஷான ஒரு வாழ்க்கை, சுயநலமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய சீடனா இருக்க முடியாது, நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. 24 வசனத்துல அருமையா சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா வாழணும், நான் 100 வருஷம் வாழணும், நான் கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை குறித்து தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்க ஆண்டர் சொல்றாரு, நீங்க அப்படி வாழ்றது தப்புன்னு ஆண்டர் சொல்ல, ஆனால் அப்படி வாழ்றப்ப உங்களுக்காக மட்டும் நீங்க வாழாதீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் வாழுங்க. அதாவது உங்க சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசிங்க, அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னை போல் பிறரை நேசி அப்படின்றாரு. அப்ப நீ உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கணையோ அதே மாதிரி மற்றவங்களை நேசி அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லக்கூடியதான் பாக்குறோம். அப்ப இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தன் ஜீவனை ரட்சிக்கதான் இந்த உலகம் விரும்புகின்றது. அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கைய உன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறியா, அதை நீ ஒரு நாள் இழந்து போவாய். அப்படின்னா இந்த உலகத்துல நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது. நீ பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சாலும் ஒரு நாள் அதை உன்னை விட்டு போய்விடும், அல்லது நீ அந்த பணத்தை விட்டு செல்ல வேண்டியது இருக்கும். இந்த உலகத்துல நீ என்னதான் உடல் பயிற்சி செஞ்சு உடல் ஆரோக்கியமா வச்சாலும் ஒரு நாள் மறித்து தான் நீ போக போற. பாண்டூர் அழகா சொல்றாரு, இந்த உலகத்துல நீ எது முக்கியம் அப்படின்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில நீ சுயத்தை நினைச்சிட்டு இருக்கிற, பண செல்வம் தான் முக்கியம், வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதுலேயே அதிகமான நேரத்தை செலவழித்து எது முக்கியமோ அதை நீ மறந்து போய் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்போ சொல்றது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், ஆனால் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் நிமித்தமாக, அதாவது வேதத்த சத்தியத்தின்படி நடக்கணும்னு தீர்மானிக்கிற, அவனுடைய கற்பனையின்படி நடக்கணும்னு தீர்மானிக்கிற. அப்போ வேதத்தின் கற்பனையின்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தியாகம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் தேவனுடைய கற்பனைகள் எதுவுமே பாரமானவைகள் அல்ல. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது தான் தேவனுடைய கற்பனைகள். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் பொய் சொல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? திருடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி திருடாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? எல்லாருமே இன்றைக்கி திருடனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியோ மற்றவங்களுடைய பொருளையோ செல்வத்தையோ எப்படியோ அவங்க திருடிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுங்களா? இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை போலியான பொருட்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியுமா? இதை கேட்டால் என்னுடைய பிஸ்னஸ் ரகசியம் அப்படின்றாங்க. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவங்களை திருடிட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிறருக்கு விதமான பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேதம் சொல்றது, உன் தகப்பனையும் தாயும் கனமனோயாகன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்படுகின்றார்கள். அப்போ இந்த கற்பனைகள் யாவுமே நம்ம வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு தானே தவிர நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, தன்னை குறித்து யோசிக்கக்கூடிய உலகமாக மாறிவிட்டது. ஆகையால் தான் இன்னைக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இந்த பாவத்தை நாம் மேற்கொள்ளணும். இந்த சுயநலமான வாழ்க்கையை நம்ம விட்டு வெளியே வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ஆண்டவர் சொல்கிறாரு, என் சிலுவையை நீ எடுத்து சுமணும். சிலுவை அப்படின்னா இப்படி தான் நீ வாழணுன்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதன்படி நீ வாழ்ந்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற ஒரு காரியத்தை வச்சிருக்காரு ஆண்டவர் வேதத்தில். அப்போ அதன்படி நம்ம வாழ்கிறப்ப நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். மோசே வாழ்ந்தார் அது மாதிரி தான். ஆண்டவர் மோசையை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஆபிரகாம் வாழ்ந்தார். ஆபிரகாம் அவர் தப்பு செஞ்சாலுமே ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அவர் சொன்ன வார்த்தையில் நடக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுது, அவருடைய செல்வத்தை இந்த பூமி தாங்க முடியலையா? அப்போ அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை அதிகமாக நேசிக்காதீங்க, செல்ஃபிஷாக இருக்காதீங்க, மற்றவங்களை ஏமாற்றி வாழணும்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒருபோதும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். ஆகையால் இந்த லூக்காவில் சொன்னது போல நம்ம வாழ்க்கையை விட்டு வெறுக்கணும்னு சொன்ன ஆண்டர் சொல்கிறாரு, ஏன் சிலுவையை எடுத்து நீ நட அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதுக்கடுத்து நம்ம வாஸ்து அப்படின்னு சொன்னால், மத்தையும் 16 வசனங்கள் 24-26 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்கே ஆண்டவர் அழகா சொல்றார். அதாவது தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து சுமக்கிறதுனா என்ன அப்படின்றத மத்தேயுல அவர் சொல்லியிருக்கார். 26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி சுயநலமாக வாழணும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க. சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணுறாங்க, சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இல்லை, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, 24 பணம் சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், அதுதான் தான் வாழ்க்கையில் தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறான செல்ஃபிஷ்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா போயிடுறாங்க. இந்த சுயநலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை குறித்து அவங்க யோசிக்கிறது கிடையாது. 4 உதவி செய்யணுன்றதை அவங்க யோசிக்கிறது கிடையாது. உதவி செய்யாட்டி கூட அவங்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்கணுன்றதையும் யோசிக்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பலன் என்ன? எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு சவால் கொடுக்கப்படுகின்றது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்ககிட்ட கொடுக்கப்பட்ட சவால் என்ன அப்படின்னா, அந்த ராஜா இருக்கிறார். அந்த ராஜா சொல்கிறார், நீ எங்கெங்கெல்லாம் பார்க்குறியோ இவ்வளோ இடமும் என்னுடைய இடம்தான். ஆனால் இந்த இடம்லாம் உனக்கு நான் தரேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, காலையில் அந்த சூரியன் வெளியே வந்த உடனே அது துவங்கி நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ தூரம் உன்னுடைய இடம், அந்த இடம் முழுவதும் உன்னுடைய இடம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த இடத்த தொட்டுட்டு நீ மறுபடியும் எங்கே வந்துடணும்னு சொன்னால், சூரியன் மறைக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்த இடத்துலேருந்து உன்னுடைய ஓட்டத்தை தொடங்கினியோ அங்கே வந்துடணும்னு சொல்லி அங்கே வைக்கிறார். அப்போ எத்தனை பேர் ஓடுறாங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் ஓடுறாங்க. எப்படியாவது நான் தான் அதிகமான இடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வைக்கிறார். உடனே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் இந்த பக்கம் ஓடுறான், இந்த ஒருத்தன் இன்னொரு பக்கம் ஓடுறான், ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இப்போ ஓட ஓட என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப தூரமாக ஓடுறான், ஐயோ எனக்கு இவ்வளோ இடம் வேணும் இவ்வளோ இடம் வேணும், பார்க்குறான் 100 ஏக்கர் கவர் ஆயிடுச்சு, ஐயோ 100 ஏக்கரா, இன்னும் ஒன்றா இன்னும் ஒரு 50 ஏக்கர் கிடைக்குமே, இன்னும் கொஞ்சம் ஒன்றா 60 ஏக்கர் கிடைக்குமே, இன்னும் கொஞ்சம் ஒன்றா 200 ஏக்கர் கிடைக்குமேன்னு சொல்லி அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடிட்டு அவன் கண்ணை திறந்து பார்த்தா சூரியன் மறைய போதும், ஐயோ திரும்ப வரணுமே, திரும்ப வந்தால் தானே இந்த இடம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப வேகமாக வேகமாக ஓடி வரான், ரொம்ப வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து கிட்ட அந்த கூட்டுக்கிட்ட வரத்துக்கு முன்னாடி டக்குன்னு காலை வச்சிடறான். காலை வச்சு வரத்துக்கு முன்னாடி அவன் அப்படி கீழே விழுந்து இறந்து போய் விடுகின்றான், அவனுடைய இருதயம் நின்று விடுகின்றது. ஆனால் இன்னொருத்தன் ஓடனா இல்லையா, அவன் ரொம்ப ஆசைப்படல, அவனுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ தூரம் ஓட்டு திரும்ப வந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு ராஜா சொல்லிட்டாரு. அப்போ நம்ம அதிகமாக ஆசைப்பட வேணாம், நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வந்துடலான்னு சொல்லி அவன் சரியாக தீர்மானம் மட்டும் போனான். அதே மாதிரி வந்து என்னாச்சுன்னு சொன்னால், அவனுக்கு அந்த இடம் கிடச்சிச்சு. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பேராசை பெரு நஷ்டம், சுயநலம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். இந்த மனுஷன் யோசித்தான், என்ன யோசித்தான்னா, இவ்வளோ இடம் எனக்கு வேணும், 100 ஏக்கர் வேணும், 200 ஏக்கர் வேணும், 250 ஏக்கர் வேணும்னு சொல்லி அவன் அதிகமாக ஆசைப்பட்டான். எனக்கு இது வந்தா நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு ஆசைப்பட சாத்தா என்ன பண்ண, அவன் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக பாவம் செய்ய வச்சுட்டான். அதனால தான் அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், மறித்து போய்விட்டான். அப்போ இந்த வேத வசனம் அதுதான் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எப்படி இந்த மனுஷன் எல்லாத்தையும் ஓடி எல்லா ஏக்கரையும் அவன் கரெக்டாக தங்கிட்ட கொண்டு வந்துட்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, கடைசியில் அவன் மறிச்சிட்டான், அவன் அவ்வளோ ஓடி அவ்வளோ பிரயாசம் எல்லாம் வீணாய் போயிட்டது. இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட ஒரு வீணான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நம்ம எங்கே கொண்டு போகும் அப்படின்னு சொன்னால், பாவமான வழியில் மாத்திரம் இது கொண்டு போல நம்மளை வந்து அநேக காரியங்களை இலக்க செய்யக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்னென்ன காரியத்தை இது இலக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறப்ப, நீதிமொழிகள் 16:18 நம்ம வாசிக்கிறப்ப, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. இங்கே வேதம் சொல்லுது அழிவை இது கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுயநலமாக வாழ்கிறீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அதை எது கொண்டு வந்துடும்னு சொன்னால், அழிவை கொண்டு வந்துடும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால் நினைக்கணும். அப்போ இந்த அழிவை விட்டு வெளியே வரணும், இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வரணும்னா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுயநலத்தை நான் ஜெயிக்கணும். சுயநலத்தை ஜெயிக்கிறப்ப என்னால் நிச்சயமாக இந்த அழிவிலிருந்து வெளியே வர முடியும் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது காரியத்தினுடைய ஆபத்துகள் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, பிலிப்பர் 2:3-4 வாசிக்கலாம். ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களுக்கும் மேன்மையானவர்களாக என்ன கடைவீர்கள். வேதம் சொல்லுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அகந்தையினாலையும் மேன்மையினாலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, மனத்தாழ்மையினால நீங்கள் செய்யுங்க. 4 அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அப்போ வேதம் சொல்லுது உங்கள் வாழ்க்கையில் இந்த சுயநலம் இருந்துச்சுன்னு சொன்னால், மற்றவங்க கூட நல்ல உறவு உங்களுக்கு இருக்காது. அதாவது எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சண்டை போடக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொன்னால் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. 3வது ஆபத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இது தடை செஞ்சு விடும், அதாவது தடை செய்யும், உங்களால் மேலும் மேலும் வளர முடியாதவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும்னு சொன்னால், இந்த சுயநலமான காரியத்தை விடணும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா 4 பேருக்கு நாம் கொடுப்போமே. ஆண்டவர் அப்போ தானே திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுக்குறாரு நம்மளே வச்சுக்கிட்டுனா ஆண்டவர் திரும்ப எப்படி கொடுப்பாரு, நீ வச்சுக்கிட்டே சரி நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் அதை நினைக்கணும். மார்க் 8:34 நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வடக்கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம வாசித்தோம், இந்த வசனங்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, இதே வசனம். இப்போ இந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்குது. என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னால், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். அப்படின்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக. சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்காக மறித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு, அவர் நமக்குன்னு பாவ மன்னிப்பை வச்சிருக்கிறாரு, அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கிறதுனால பரலோகம் வருவோம். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம யார் யாருக்கெல்லாம் சொல்லணும்னா, எல்லாருக்கும் சொல்லணும். பரலோகம் நீங்கள் வரணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன், அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கங்கன்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அப்படி சொல்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும். ஏற்றுக்கிறவங்க இருப்பாங்க, ஏற்றுக்காதவங்க இருப்பாங்க, அடிக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை ஏளனம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. சுவிசேஷத்தை நிமித்தம் அநேக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இயேசுவுக்காக நீங்கள் நிற்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை நடத்துவார்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுயநலம் அப்படின்ற ஒன்று வந்துட்டதுனால நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமலே போயிடுது, சுவிசேஷத்தை குறித்த அறிவு இல்லாமலே போயிடுது. எனக்காக அவர் மறிச்சார்ன்றதை கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், மேற்கொண்டு நம்ம மறந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, இதை நான் எப்படி மேற்கொள்வது, இதை என்னால் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா, முதல் காரியம் இங்கே நம்ம வாசித்தல்லீங்களா, லூக்கா 9:29 தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். முதலாவது காரியம், உங்களை நீங்கள் வெறுங்க. உங்களை நீங்கள் வெறுங்கன்னா, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்றது இங்கே நினைச்சாலே போதும். நான் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அழிக்கக்கூடிய காட்சிகள், அழியக்கூடிய காட்சிகள் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலே போதும், உங்களால் எளிதில் இதை மேற்கொள்ள முடியும். அப்போ முதல் காரியம் எப்படி இதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே வெறுக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே மாயை தான். நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இதை நான் ஒரு நாள் அனுபவிக்க போகிறது கிடையாது, ஒரு நாள் மறித்து தான் போகிறேன். என்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒரு நாள் என்னை விட்டு போக தான் போகுது. நான் எவ்வளவு ஆரோக்கியமாக பிறந்தாலும் வயசாக என்னை விட்டு அது போக தான் போகுது, பலவீனமாக தான் ஆக போகிறேன். அதனால நான் ஆண்டவரை தேடணும், 4 பேருக்கு உதவி செய்யலாம், பணம் இருக்கிறப்ப உதவி செய்யலாம்னு நினைங்க. ரெண்டாவது காரியம், அவருடைய சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுங்க. அவருடைய சிலுவை எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 16:24 தன் சிலுவையை எடுக்கணும். அதாவது ஆண்டருடைய சிலுவை நம்ம பார்க்குறோம், உலகத்துடைய பாரத்தை சுமக்கத்தக்கதான சிலுவையை அவர் சுமந்தார். அவர் பாவம் செய்யலை, ஆனால் பாவ உலகத்தின் சிலுவையை அவர் சுமந்தார். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம சிலுவையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவ சிலுவையை மாத்திரம் இல்லை, நம்ம பாவத்தை அறிக்கை செய்து பிறர்களுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது பிறருடைய வாழ்க்கைக்காக, பிறருடைய நன்மைக்காக நம்ம வாழும் பொழுது அந்த பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது. யோவான் 10:27-28 வரைக்கும் வாசிக்கிறப்ப, இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் சொல்றார், சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றிவான்றார். அப்ப நம்ம இந்த சிலுவையை சுமக்கிறோம் என இருக்கிறோம்னா, நம்ம யாரை பின்பற்றுறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர்கிட்ட சரியான சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு சரியான இடம் கிடையாது, ஆனாலும் அவரை பார்க்கறதுக்கு கோடான கோடி பேர் ஓடோடி வந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட வல்லமை இருந்துச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்தான் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. இந்த மனுஷங்கிட்ட ஆண்டருடைய வல்லமை இருக்குது, இந்த மனுஷங்கிட்ட பேசினா என் வாழ்க்கை மாறும், இந்த மனுஷனை சந்தித்தா என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கொண்டு வரணும். பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்கிறப்ப உங்களால் நிச்சயமாக சுயத்தை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சுய நலமாய் வாழாதபடி பொது நலமாய் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்ம எடுத்து இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவோம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் நம்ம கரத்தில் வைக்கிறோமப்பா. அவங்களை தொடுங்க, அன்பை அவங்க இதயத்தில் ஊற்றுங்க கர்த்தாவே. பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. பாவமான காரியத்தை செய்யாதவர்களாக இருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. கூடருங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்டு எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsasc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்